الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم. تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم، ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய விசேஷமான கிருபை அருள் இந்த உம்மத்தின் மேல, அதிலும் குறிப்பாக அல்லாஹ் எங்க மேல செய்திருக்கிறது போல கிருபை உபகாரங்கள் வேறு யார் மேலையும் செய்ய இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மீது காட்டக்கூடிய அன்பு கருணை அளவில்லாதது. ரொம்ப இரக்கமுள்ள நாயன். உலகத்தில் கோடிக்கணக்கான ஞாபகத்துகளை நமக்கென்று கொடுத்து நம்மிடமிருந்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சில காரியங்களை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானோ அது முழுமையாக எங்களால் செய்யப்படுவது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் வெற்றியின் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். அது எங்களால் நிறைவு செய்யப்படுவது இல்லை அண்ணா, நாங்கள் ஆபத்தின் பக்கம் நஷ்டத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உலகத்தில் நம்மை அனுப்பினது மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குள்ள சகல ஏற்பாடுகளையும் செய்து நம்முடைய எல்லா காரியங்களையும் அவனே பொறுப்படுத்தி செய்து கொடுக்கிறதாக வாக்களித்திருக்கிறான். நம்மை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக அனுப்பியிருக்கிறான். பலபலக்கும் மாஃபில் அர்த ஜமியா, இந்த பூமியில உள்ளவைகள் அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறான். நம்மை படைத்த நோக்கம் அவனை வணங்குவதற்காக வேண்டும். பூமியில உள்ளது எல்லாமே நமக்காக படைத்து போட்டு ஒமா ஹலக்துல் ஜின்ன இல்லாலே ஆபுதூல், மனிதர்களையும் ஜின் வர்க்கத்தினர்களையும் அவனை வணங்குவதற்கே அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உலகத்துல எங்களை அனுப்பின ஒரு உயர்ந்த ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. கொஞ்ச கால வாழ்க்கையை கொடுத்து அனுப்பியிருந்தாலும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறார். யா யுகன்னா சுபுதும் ரப்பக்கும், ஏ மனிதர்களே, நீங்க உங்களை படைச்ச நாயின் ரப்ப நீங்க வணங்குங்க. ஏன்னா ரப்பு யாருன்னா அந்த ரப்புங்கிறத பத்தி எல்லாம் அந்த ஆயத்துல அப்படி கொஞ்சம் விளக்கம் சொல்றான். அல்லது ஹலபக்கும், அவன் உங்களை படைத்தான், இல்லாமல் இருந்த உங்களை உருவாக்கினான். அல்லது ஹலபக்கும், உங்களை படைத்தான், இல்லாமல் இருந்த நம்மை உருவாக்கினான், அதன் இருந்து வஜூதுக்கு கொண்டு வந்தான். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முதல் இங்கு உட்கார்ந்து இருக்கிற நாம் அநேகமாக நாம் யாருமே இருக்க இல்லை, இப்ப இருக்கிறோம். இல்லாமல் இருந்தவர்களை உருவாக்கினார். அல்லது ஜாலரக்கும் சம்மாவல் அவசாரவல் அப்படிதா, அவன் தான் நம்முடைய பார்வைகளை படைத்தான், உள்ளத்தை படைத்தான், செவிப்புலன்களை படைத்தான். ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் படைத்தான். படைத்தது மாத்திரமல்ல அவைகளை இயக்கமுள்ளதாகவும் ஆக்கியிருக்கிறான். அழகான வடிவத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறதாக கூறுகிறான். உலகது உலகது ஹலக்கனல் இன்சான் பி அஹ்சனி தக்வீம். அப்ப அல்லாஹ் இல்லாமல் இருந்த நம்மை உருவாக்கியது மாத்திரமல்ல இருப்பதற்கு இடம் கொடுத்தான். அல்லது ஜால லக்குமுல் அருள பிராசன், அவன் பூமியை உங்களுக்கு விரிப்பாக அமைத்தான். பூமியை விரிப்பாக அமைத்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தேவை போல பூமியை படைத்தான். அத்தோடு நிறுத்திக்கொள்ளவும் இல்லை, இல்லாமல் இருந்த நம்மை உருவாக்கி இருப்பதற்கு இடம் கொடுத்து பாதுகாப்புக்குரிய ஏற்பாடு வானங்களை படைத்தான். வானங்களை படைத்து அல்லாஹ் தாலா நம்முடைய பாதுகாப்புக்குரிய ஏற்பாடுகளை செய்யறதோட வந்தல மின சமா இமா அன், அந்த வானத்திலிருந்து மழை பெய்ய செய்கிறான். மழை மூலமாக அஹ்ரஜ பிஹி மின ஸமரா திருதல்லக்கும், அந்த மழை மூலமாக பூமியிலிருந்து உங்களுக்கு தேவையான சகல சாமான்களையும் அல்லாஹ் உங்களுக்கு வெளியாகி கொண்டிருக்கிறான். அப்ப இல்லாமல் இருந்த நம்மை உருவாக்குறதுல நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ் உருவாக்குகிறான், படைத்த நமக்கு படைக்கப்பட்ட நமக்கு இருக்கிறதுக்கு இடம் அதையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். பாதுகாப்புக்குரிய ஏற்பாடுகளையும் அல்லாஹுவே செய்து பிறப்பிலிருந்து மவுத் வரையில நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான சகல ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து விட்டான். பூமியிலிருந்து அல்லாஹ் வெளியாகி கொண்டிருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் தாலா கேட்கிறான், தண்ணி நமக்கு சும்மா கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் இந்த தண்ணியை பூமிக்குள்ளால நாங்க இழுத்து பிடிச்சிட்டோம்னா உங்களுக்கு யாரு தண்ணியை தாரது? அப்ப தண்ணீரை கொடுக்கிற நாயன் நமக்கு, அவன் தான் நமக்கு பிறப்பிலிருந்து மவுத்துறை நம்முடைய சகல தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள ஏற்பாடுகளை செஞ்சிருக்கோம். அப்ப துனியாவில நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு காரியத்தை அல்லாஹ் கொடுக்க இல்லை. சபபுக்கு என்று லேசான சில உழைப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே ஒளிய, ஆமான்களை உருவாக்குறது உற்பத்தி செய்யற வேலை அல்லாஹ் நமக்கு கொடுக்க இல்லை. அதனால விவசாயம் செய்யறோம், பூமியை சரி செய்து நெல்லை தூவுறோம், அங்க மரம் உருவாக்குது, அறுவடை செஞ்சுக்கிட்டு வந்து நாங்க புசல் கணக்குல மூட்டை கணக்குல அடுக்கி வச்சு போட்டு என்ன திறமைன்னு நாம நினைக்க கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் கேட்கிறான், என்ன நீங்க விவசாயம் செய்றீங்களா அல்லது நாங்க விவசாயம் செய்யறோம்? எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பூமியை சரி செய்யலாம், நெல்லை தூவலாம், அதுக்கு தண்ணீரை கொடுக்கலாம், உள்ள தண்ணியை நாம் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம், இல்ல அதை தடை செய்து நிறுத்தலாம். அதுக்கு மேல அல்லாஹ் அவனுடைய புதலத்தை கொண்டு நெல்லு மணிகளை அப்படி பிளக்க செய்து அங்க மரம் அந்த தண்டை உருவாக்கி அதுல மரத்தை உருவாக்கி பல நூற்றுக்கணக்கான நெல் கதிரிகள் அங்கே உருவாக்கி அரிசி மணிகளை தயார் பண்றது அல்லாஹ் அவனுடைய புதலத்தை கொண்டு செய்யறான். எனவே அல்லாஹ் சகல காரியங்களையும் செய்கிறான். நம்மை உலகத்துல அனுப்பின நோக்கம் நாம் அவனுக்கு வணக்கம் செய்யணும் என்றதுதான். குன்து கன்சன் மஃபிய, நான் மறைமுகமான ஒரு பொக்கிஷமாக இருந்தேன், நான் விரும்பினேன் நான் உலகத்தில் அறிமுகம் செய்யப்பட வேண்டும் என்று, நான் வணங்கப்பட வேண்டும் என்று விரும்பினேன். எனவே மனிதர்களை படைத்தேன், படைப்பினங்களை படைத்தேன், மனிதர்கள் ஜிந்துகள் இந்த படைப்புகளை படைத்தேன், இவர்களால நான் வணங்கப்பட வேண்டும் அப்படின்னு. அவ அல்லாஹ் உலகத்தை படைத்து உலகத்துல கோடிக்கணக்கான மனிதர்களை படைத்த நோக்கம்னு ஒண்ணு இருக்குது. அந்த நோக்கம் மனிதர்கள் அல்லாஹுவை வணங்கணும் என்கிறது, அல்லாஹுடைய வணக்கம் நடைபெற வேண்டும் என்கிறது, வாதத்து நடைபெற வேண்டும் இந்த பூமிக்கு மேல. புண்ணிய பூமி என்ன, புண்ணிய புனிதமான பூமியாக மாறுறது இந்த பூமியில அல்லாஹுக்கு படைத்தவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் இங்கு உருவாக்கணும். அல்லாஹுக்கு துரோகம் செய்யறதுனால அந்த இடம் புண்ணிய பூமியாக ஆகிறது இல்லை. எனவே மேலானவர்கள், உலகத்தில் அல்லாஹ் தாலா இன்னைக்கு எத்தனை கோடி மனிதர்களை படைத்திருக்கிறானோ இந்த 700 கோடி என்ன, 700 கோடி மக்களையும் அல்லாஹ் படைத்த நோக்கம் அவன் வணங்கப்பட வேண்டும் என்றுதான். ஜின்னாத்துகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், ஜின்னுகளுடைய தொகை 700 கோடிய, 700 கோடியில பெருக்கினா எந்த தொகையோ அந்த அளவு அல்லது அதை விட அதிகமானவர்கள் உலகத்துல ஜின்னுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா மனிதர்கள்ல எந்த அளவும் இந்த 700 கோடியில அல்லாஹ வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அதை விட குறைவான ஒரு தொகை தான் ஜின்னுகளிட அந்த பெரிய தொகையில அல்லாஹ வணங்கக்கூடியவன், மனிதர்களிட தொகையை விட மிக குறைவானவர். அப்ப இந்த மனிதர்களையும் ஜின்னுகளையும் அல்லாஹ் படைத்த நோக்கமே வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அந்த அல்லாஹுக்கு தலை குனியணும் என்றுதான் அல்லாஹ் படைச்சு. மேலானவர்களே, இப்ப உலகத்துல இந்த நோக்கம் நிறைவு செய்யப்பட வேணும். அல்லாஹ் விரும்பினான் நான் படைப்பினங்களை படைக்கணும், அவர்கள் என்ன வணங்கணும் என்று அல்லாஹ் விரும்பி மனிதர்களை படைச்சான். இப்ப இந்த மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹை வணங்கணுமே, அதற்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபிமார்களை உலகத்தில் அனுப்பிக்கிட்டே இருந்தான். நபிமார்கள் வந்து அல்லாஹுவை வணங்காதவர்களை அல்லாஹுவை வணங்குபவர்களாக மாற்றி கொண்டிருந்தான். கடைசியாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக முழு உலகத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டாங்க. அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குபவர்களை அல்லாஹுவை வணங்குபவர்களாக மாற்றணும் என்கிறதுக்காக வந்தாங்க. சஹாபாக்களை தயார் பண்ணினாங்க, கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிறவங்களை தயார் பண்ணாங்க அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக. சஹாபாவுக்கு விளங்க வச்சாங்க, நாங்க ஏன் வந்தோம், உலகத்துல நம்முடைய டியூட்டி என்ன. அதுதான் சஹாபா பிறகு சொன்னாங்க, இப்போ தஹாதனல்லாஹ், அல்லாஹ் நம்மை அனுப்பினான், அல்லாஹ் இந்த பூமியில எங்களை அனுப்பினா நாங்க வர இல்ல. அந்த இபுதாசா என்கிற அந்த அரபி வாசக அந்த பதம் இருக்குது, இது நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினதுக்கு பாவிக்கிற அந்த வார்த்தை தான் அதுல வந்து வருவது. மபூஸ் என்றோம் நபிமார்கள் அனுப்பப்பட்டவங்க அவன் தான் அனுப்பினா தன்னுடைய ரசூல் அந்த பாசாங்கிறது நபிமார்களை அனுப்புறதுக்கு உபயோகம் செய்ய ஒரு வார்த்தை. அதே வார்த்தைய உபயோகம் சஹாபா சொல்றாங்க, அல்லாஹ் நம்மை அனுப்பினான். ஏன் அனுப்பினான்? அடியார்களை வெளியாக்குவதற்காக வேண்டி. மின் ஐபாதத்தில் இபாத், அடியார்கள் படைக்கப்பட்டவைகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க, அந்த வணக்கத்திலிருந்து அவர்களை வெளியாக்குவதற்காக வேண்டி. எங்க இலா இபாதத்தை ரப்பில் இபாத், தன்னை படைத்த நாயனாகிய ரப்புடைய வணக்கத்தின் பக்கம் இருக்கிறதுக்கா. அப்ப சஹாபா நபிமார்கள் எந்த நோக்கத்துல வந்தாங்களோ அதே நோக்கத்துல சஹாபா, சஹாபா நபிமார்கள் உலகத்துல எந்த நோக்கத்துல அனுப்பப்பட்டாங்களோ அதே நோக்கத்துல தான் உலகத்துல நாங்களும் வந்திருக்கிறோம். அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கி கொண்டிருப்பவர்களை அல்லாஹுவை வணங்குபவர்களாக மாற்ற வேண்டிய ஒரு பாரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம். ஆனா நாங்க அதை எங்கட பொறுப்புன்னு நினைக்கவே இல்லை, அதை எங்கட பொறுப்புன்னு நாங்க நினைக்கவே இல்லை. இன்னைக்கு 600 கோடி கிட்டத்தட்ட அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டு சிறுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா, இந்த 600 கோடி மக்களும் பெரிய அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த அநியாயத்திலிருந்து இவங்களை இல்லாமலாக்கி இவர்கள் நீதமாக நடந்து கொள்பவர்களாக ஆக்கணும் என்கிற யோசனை நமக்கு வருவதே இல்லை. இல்லாமல் ஒன்று ரெண்டு கொஞ்சம் வரலாம். அப்துல் வஹாப் சாப் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க ஒரு மஹல்லாவுக்கு போனா அந்த மஹல்லாவில் உள்ளவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்து நீங்க அவங்கள்ட்ட முதலாவது சொல்லுங்க என்னன்னா, நீங்க எல்லாரும் தௌபா செய்யுங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் தௌபா செய்யுங்க. கேட்பாங்க, ஏன்னா அவங்க பள்ளிக்கு வரவங்க வளமேல, அவங்க எதுக்கு தௌபா செய்யணும்? அவங்க ஏன் தௌபா செய்யணும் கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, எங்கட பொறுப்பு உலகத்துல எங்கட டியூட்டி எதுவோ அதை நாங்க எங்கட வேலைன்னு நினைக்கவே இல்லை, இதுக்கு தௌபா செய்ய. எங்கட வேலை உலகத்தில் உள்ள மனிதர்கள் அல்லாஹுவை வணங்குபவர்களாக மாற்ற வேண்டிய ஒரு உழைப்பு, அதற்காகத்தான் அல்லாஹ் நம்மளை அனுப்பியிருக்கிறான். உலகத்தில் அநியாயம் நடக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறதுக்கு நாங்க வரையில்லை. உலகத்தில் அநியாயம் நடக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீதம் நிலைபெறணும் உலகத்துல, உண்மை நிலைநாட்டப்பட வேணும். அதற்காகத்தான் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பினா, இப்ப நபிமாருடைய வரிசை அப்படியே அல்லாஹ் துண்டிச்சு நம்மளை அனுப்பியிருக்கிறா இந்த பூமியில. அந்த டியூட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்துல அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும் என்கிறதுக்காக அவங்களோட உடலையும் பொருளை நீங்க செலவு செய்யுங்க. அதான் சொல்லுவாங்க, நீங்க போனா பள்ளிவாசல்கள் எல்லாரும் ஒண்ணுக்கு சேர்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாரும் தௌபா செய்யுங்க. எதுக்கு தௌபான்னா, தாபத்துடைய உழைப்பு நாங்க எங்கட உழைப்பு என்று நினைக்கவே இல்லை, இது ஏண்ட வேலை நினைக்கிறனா, அதுக்கு தௌபா செய்யுங்க. மேலானவர்களே, நாங்க எங்கட வியாபாரத்தை எங்கட வேலை நினைக்கிறோம், எங்கட கடையை எங்கட வேலை நினைக்கிறோம், எங்கட உத்தியோகத்தை எங்கட வேலை நினைக்கிறோம், எங்கட குடும்பத்துடைய காரியங்களை எங்கட வேலை நினைக்கிறோம், என்னென்ன காரியத்துல யார் யார் ஈடுபடுறோமோ இதை எல்லாமே நாம எங்கட என்று நினைக்கிறோம். ஆனா எது எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டதோ, நமக்கு என்று கொடுக்கப்பட்டதோ அதை நாம எங்க கையில பொறுப்படுத்தோம். அதை சும்மா அந்த இடமும் மரத்துக்கு பால் ஊற்றின மாதிரி எல்லாரும் தண்ணி ஊற்றிட்டு போறது மாதிரி நாங்க ஊத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோட ஒரு பெரிய ஒரு பொறுப்போட நம்மை அனுப்பி இருக்கிறார். இப்ப இந்த பொறுப்பு நாம ஒவ்வொருத்தரும் இப்ப 50 வருடம் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் உலகத்துல வாழ்ந்திருக்கிறோம், எவ்வளவு நிறைவு செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கக்கூடிய இப்பங்களை எத்தனை பேரை நாங்க அல்லாஹ் வணங்குறவங்களாக மாற்றி இருக்கிறோம். பாலம்பூரி ரஹமத்துல்லாஹி அலை அல்லாஹோட வாழ்க்கை வெளிச்சமா ஆக்கி வைக்கணும். சொல்லுவாங்க, அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு ஆள் 4 பேரை எடுத்துட்டாங்கன்னா முழு உலகத்துல எல்லாம் இஸ்லாம் வந்துடும் சொல்லுவோம். எவ்வளவு பெரிய கணக்குங்க, ஒரு ஆளுக்கு 4 பேர். அன்னைக்கு 500 கோடி என்னமோ இருந்தது மக்கள் தொகை, அப்ப 100 கோடி முஸ்லீம்னா, ஒரு ஆள் 4 பேரை எடுத்துட்டாங்கன்னா முழு உலகமும் முஸ்லீம் ஆயிடுவான். அப்ப நாங்க பெருசா எங்க நாட்டுல 1 கோடி 80 லட்சம், முழு உலகத்துல 500 கோடி, இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹிதாயத்து கிடைக்கும் யோசனை பண்ண தேவையில்ல. ஒரு ஆள் 4 பேர் எடுங்க, முழு உலகம் இஸ்லாம். ரொம்ப லேசான ஒரு காரியம் தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு பெரிய பொறுப்பாக இருந்தாலும் அது ரொம்ப லேசா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த முறைப்படி அந்த உழைப்பு நடைபெறுமையானால் லேசா முழு உலகமும் ஹிதாயத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முருமலானவே உதாரணம் சொல்லி விளங்க வைக்கிறாங்க, ஒரு ஆயத்து சொல்லி அதையெல்லாம் சொன்னா இப்ப நேரம் போதாது. அப்ப அவங்க சொல்லி உதாரணம் சொல்லி விளங்க வைக்கிறாங்க. ஒரு விவசாய இடத்துல ஒரு விவசாயி யோசனை பண்றதில்ல, ஒரு மாமரத்தை நாட்டுற நேரத்துல இந்த மாம்பழத்தை நாட்டுறதுக்கு நான் விதைய நட்டணும், அந்த விதையை எப்படி நான் பிளக்க செய்வேன், அங்கிருந்து எப்படி தண்டு உருவாகும், இருந்து பல கிளைகள் பலமாக இருக்கணுமே, அதுல ஆயிரக்கணக்கான காய்கள் கணிக்கிறது போல நான் எப்படி தயார் பண்ணுவேன் என்று எந்த ஒரு விவசாயியும் யோசனை பண்ணது கிடையாது. ஏன்னா அது விவசாயியுடைய டியூட்டி அல்ல. மரத்தை உருவாக்குறது விவசாயியுடைய வேலை அல்ல. விவசாயியுடைய வேலை என்னன்னு சொன்னா, ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அந்த விதைய நட்டி அது முளைத்து வரும் பொழுது தண்ணீரை ஊத்தி மிருகங்கள் சாப்பிடாம பாதுகாக்கிறது இவருடைய வேலை. இவர் இந்த காரியத்தை பண்ணினா அந்த விதைய பிளக்க செய்து அங்க தண்டை உருவாக்கி பல கிளைகளாக அது மாறி ஆயிரக்கணக்கான இலைகள் உள்ள மலை மரமாக மாறி அது ஒவ்வொரு சீசன்லயும் ஆயிரக்கணக்கான பழங்களை கொடுக்குது. இது அல்லாஹ் அவனுடைய புதரத்தை கொண்டு செய்யறான். இது எங்கட வேலை? ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு அல்லாஹ் நமக்கு ஒரு சிறிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான். ஆண் பெண் கணவன் மனைவி திருமணம் என்கிற அடிப்படையில் அவர்கள் ஒன்று சேர வேணும். அழகான வடிவத்துல குழந்தை அல்லாஹ் உருவாக்குகிறான். அதனால திருமணம் செய்தவர்கள் யாரும் யோசனை பண்றதில்லை. இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப குழந்தை எப்படிங்க தயார் பண்றது? சும்மசரி கை கால் மாறி வந்துருச்சுன்னா, கண்ணு வர வேண்டிய இடத்துல மூக்கு, மூக்கு வர வேண்டிய இடத்துல வாய் வந்துருச்சுன்னா என்ன பண்றது என்ற பெற்றோர்களும் யோசனை பண்ணதில்லை. ஏன்னா குழந்தைய உருவாக்குற பொறுப்பு நம்ம பொறுப்பு. அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு சிறிய ஒரு டியூட்டி தான் கணவன் மனைவி திருமணம் என்கிற அடிப்படையில ஒண்ணு சேர்றது. அவங்க ஒண்ணு சேர்ந்து அதுக்கு பிறகு அல்லாஹ் அவனுடைய புதரத்தை கொண்டு குழந்தை உருவாக்குவான். இதே போல உலகத்துல இன்னைக்கு 600 கோடியா அதுக்கு மேல பாத்தில உள்ளவர்கள் இருக்கிறாங்களா, இவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு அறிமுகம் செய்கிறான். ஒரு லேசான ஒரு டியூட்டி, கணவன் மனைவி திருமணம் என்கிற அடிப்படையில ஒன்று சேர்றது போல, ஒரு விவசாயி பூமியை சரி செய்து ஒரு மாம்பழத்துடைய விதைய ஒரு இடத்துல போட்டு தண்ணீர் கொடுத்து மிருகங்கள் சாப்பிடாம அதை பாதுகாக்கிறது போல அல்லாஹ் நமக்கு ஒரு டியூட்டியை கொடுத்திருக்கிறார். ரொம்ப லேசானது, ரொம்ப லேசானது. அதை நீங்க செய்யுங்க, உங்களோட டியூட்டியை நினைச்சு நீங்க செய்யுங்க. எப்படி வயல்ல இறங்கி நீங்க வயல் வேலை உங்களோட வேலை நினைச்சு செய்றீங்களோ, வியாபாரத்துல போய் நீங்க வியாபாரத்தை ஏண்ட வேலை நினைச்சு நீங்க எப்படி செய்றீங்களோ, அதே போல இந்த காரியத்தை ரொம்ப லேசான காரியம் நீங்க செய்யுங்கோ. முழு உலகத்துல ஹிதாயத் அல்லாஹுடைய பொறுப்பு. ஹிதாயத்தை நம்மளால உருவாக்க முடியாது உலகத்துல, எங்களால யாருக்கும் ஹிதாயத்து கொடுக்க முடியாது. இன்னக்கெல்லாம் நீங்க நினைச்சவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்து கொடுக்க முடியாது. ஹிதாயத்து அது வலாக்கின் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அவன் ஹிதாயத்தை கொடுக்கிறான். ஆனா அந்த ஹிதாயத்து உலகத்துல வரணும் என்றதுக்காக நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஈமான் கொண்ட விசுவாசிகள் ஒரு வியாபாரத்தை அறிவித்து தரட்டுமா? ரொம்ப லேசானது. ஏன்னா நாங்க எல்லாம் வியாபாரிகள் அதிகமாக அநேகமாக. எனவே அல்லாஹ் வியாபாரம் என்ன சொல்றான்? ஆகிரத்துல நோவினை தரக்கூடிய, வேதனையை விட்டும் பாதுகாக்கக்கூடிய வியாபாரம். இதை செய்யறதுக்கு தான் உலகத்துல வந்திருக்கிறோம். அந்த வியாபாரத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்யட்டுமா? அது என்னங்க? துஃமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொண்டு அந்த ஈமானுடன் ஈமானுடைய சிபாத்துகளோட அம்புத்திக்கும் அல்லாஹுடைய பாதையில உங்களோட உடலால பொருளால நீங்க பாடுபடுவது. உலகத்துல இஸ்லாம் உருவாகணும் என்று நீங்க உங்களோட உடலையும் பொருளையும் அர்ப்பணிப்பது, இதுல குர்பான் செய்வது. உலகத்துல இஸ்லாம் உருவாகணும் என்று அல்லாஹ் நமக்கு ஏவுறா, இந்த முறையில் நீங்க செயல்படுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறையை காமிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு தேவை போல உலமாக்கள் மூலமாக நமக்கு நாம் வழி நடாத்தப்படுகிறோம். உங்களோட முயற்சியை இப்படி செஞ்சுக்கிட்டு போங்க. ஒரு புள்ள மதரசாவில போய் சேர்றாரு குரான் மன்னம் செய்யறதுக்காக வேண்டி. ஒரு ஜுசு பாடமாக்குறதுக்கு கிடைக்கல, ஷஹாதத் மௌத்து வந்துடுது. இந்த புள்ளைய நாளைக்கு அல்லாஹ் தஆலா ஹாபிஸ்களோட இருப்போம். ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சு புறப்பட்டாரு, போக கிடைக்கல, ஏர்போர்ட்டுக்கு கூட போக கிடைக்கல, மௌத்து வந்துருச்சு, ஹாஜிகளோட எழும்புவார். மேலானவர்களே, நாம் இன்னைக்கு வழிநடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த உண்மையான உழைப்புல இதுல நாம எங்களை உண்மையாக ஈடுபடுத்த ஆரம்பிச்சிட்டோம். வபாத்து வருவது, மௌத்து வருவது, நபிமார்கள் சஹாபாக்கள் இந்த உழைப்பை செஞ்சாங்க. உயர்ந்த மட்டத்துல அந்த மட்டத்துல செஞ்ச கூட்டத்துல நாங்க எழுப்பப்படுவோம். ஏன்னா நியத்து ஒரே நியத்துங்கிறது. அவன் இன்னைக்கு அழகான முறையில வழி நடாத்தப்படுகிறோம். இன்னைக்கு உள்ள தேவை போல அந்த முறை பிரகாரம் உழைப்போமே. ஆனால் வெகு சீக்கிரமாக உலகத்தில் நாம பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். வேகமாக நமக்கு முறைகள் சொல்லிக் கொடுக்கப்படுவது, ஆனா நாங்க அதுல பலகீனமாக இருக்கோம். இதை இல்லாமலாக்கி, பலகீனம்ங்கிறது இல்லாமலாகி, நாங்க அதை பலமாக செய்பவர்களாக, எங்கட வேலைன்னு நினைச்சு நாம முழுமையாக இதை பொறுப்பெடுத்து இருக்கு, நாம ஒவ்வொருத்தரும் எங்கட வேலை நினைச்சு செய்யக்கூடியவங்களாக. உலகத்தில் இன்னைக்கு பெரிய தேவை இருக்குது. அதனால அல்லாஹ் தாலா துனியாவில் எங்களை அனுப்பின நோக்கமே இந்த உழைப்புக்காக வேண்டித்தான். சஹாபா எப்படி உழைச்சாங்களோ அதே போல நாங்களும் உழைக்கக்கூடியவர்களாக, எங்கட உடல் பொருள் இதுக்கு செலவாக ஆக வேணும். அல்லாஹ் எங்களை படைச்சது, இந்த உலகத்தை உலகத்தில் உள்ள படைப்புகளை படைச்சது எல்லாமே அல்லாஹ் அந்த எதிர்பார்ப்போடனா, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறதுக்கு தான் அல்லாஹ் இன்னைக்கு உலகத்தை அந்த பொறுப்பு நம்ம கையில கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த பொறுப்பு எங்களால செய்யப்படுறது, நல்லதை கொண்டு ஏவுறது, தீமை விட்டும் தடுக்கிற இந்த காரியம் இருக்கிறே, இது எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு தான். இதுக்கு வந்துள்ள சிறப்புகள், இதனுடைய உயர்வுகள், அது எண்ணி அடங்காத சிறப்புகள் சொல்லப்படும். ஆனா ஒரு பெரிய ஒரு பொறுப்பு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பொறுப்பை நாம பொறுப்பாக எடுத்துக்கொள்ளாததுனால இன்னைக்கு ஒரு பெரிய பின்தங்குதல் இன்னைக்கு உம்மத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. அதனால மேலானவர்களே, இதை நாங்க அப்துல் வஹாப் சாப் அவர்கள் சொல்றது போல சௌபா செய்து இந்த உழைப்பை எங்கட உழைப்பாக நாங்க எடுத்துக்கொள்ள. சஹாபா பிறக்கிற நேரத்திலேயே பிள்ளைங்களையே இதுக்கு தான் தயார் பண்ணாங்க, இதுக்காக தயார் பண்ணாங்க. உலகத்துல நாம் அனுப்பப்பட்ட நோக்கம் எங்கட பிள்ளைகளால் நிறைவு செய்யப்பட வேண்டும். அவங்க இடையில இஸ்லாத்துக்கு வந்தாங்க சஹாபாக்கள், ஆனா பிள்ளைங்களை தயார் பண்ணும் பொழுது பிறப்புல இருந்தே அவங்களை அப்படி தயார் பண்ணான். எப்படி? ஏன் இந்த புள்ள இவர் பெருசாகிறது எதுக்கு என்ன, இவர் ஏன் வளர்க்கப்படுறதுன்னா, உலகத்துல இஸ்லாம் உருவாக வேணுங்கிறதுக்காக தான் தயார் பண்ண. அந்த எண்ணத்தோடு அவங்க தயார் பண்ணதான் முழு உலகத்திலும் இஸ்லாம் போறதுக்கு காரணமாக. இன்னைக்கு நாங்க பல ஆண்டுகளாக இந்த உழைப்போட தொடர்புள்ளவர்களாக இருந்தும் எங்கட பிள்ளைங்களை நாங்க எதுக்கு தயார் பண்றோம்ன்றது நாங்க எங்க மனசுல தொட்டு கேட்டுக்கிறோம். எங்கட மனசுல நாங்க எவ்வளவு ஆசைப்படுறோம் எங்கட பிள்ளைங்களை ஆலிம்களாக முஜாஹிதுகளாக ஆக்கணும்ங்கிற ஆசை இருக்கிறதா, இல்ல வேற வேற அமைப்புல எங்கட பிள்ளைங்களை நாங்க பார்க்கணும் என்று நாம விரும்புறோமான்னு நாங்க யோசனை பண்ணி பார்த்தோம். ஹபீப் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு நபியுடைய மறைவுக்கு பிறகு எவ்வளவு எத்தனையோ பொய் நபிகள் தோன்றினாங்க. அதுல ஒரு பொய் நபி தோன்றின நேரத்துல ஹபீப் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க போனாங்க, அவருக்கு போய் தாவத்து கொடுக்கறதுக்காக, நீ பொய்யன், நீ நபி இல்லைன்னு சொல்றதுக்காங்க. அப்ப அங்க போன நேரத்துல அவருக்கு தாவத்து கொடுக்கறதுக்கு போன நேரத்துல வட்டப்பண்ணி இவங்களை பிடிச்சு கொண்டான், இவர் அவங்கள்ட்ட கைதியாக ஆனார். இப்ப அந்த பொய்யன் சொன்னான், நீ என்ன ஒரே ஒரு தடவை என்ன நபி என்று சொல்லு, உன்னை விட்டுடு, உனக்கு உயிர் பிச்சை போட்டுறேன்னு சொன்னான். இவர் சொன்னாரு, நான் வந்ததே உன்னை பொய்யன் என்று சொல்றதுக்கு என்னால ஒரு போதும், இது ஆக போற காரியம் இல்லை, நீ பொய்யன், நீ நபி அல்லன்னு சொன்னான். சொல்லி பார்த்தான், சரி வர்றதில்ல, ஒரு கை அப்படியே வெட்டி நான் சந்தோட வெட்டி போட்டு சொன்னா, ஒரு கை இல்லாம நீ உலகத்துல வாழ முடியும், ஒரு தடவை என்ன நபி என்று சொல்லு, ஒரு கை இல்லாம உனக்கு உயிர் பிச்ச போடுறேன், நீ வாழ முடியும் சொன்னா. அதற்கு ஹபீப் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது எந்த வாயால வரக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல, நீ பொய்யன், நீ நபி இல்லைன்னு சொன்னாங்க. கால் அறுக்கப்படுகிறது, மறுபடியும் சொல்லப்படுகிறது, இவங்க மறுக்கிறாங்க, அடுத்த கை அறுக்கப்படுகிறது, மேலும் சொல்லப்படுகிறது, மறுக்கிறாங்க, அடுத்த கால் அறுக்கப்படுகிறது, கடைசியாக இவங்களை மேல கட்டி தூக்கப்படுகிறது, ரெண்டு கண்ணுக்குள்ளால அப்படி விரல போட்டு இரண்டு கண்களும் வெளியில எடுக்கப்படுகிறது, உடம்புல உயிர் இருக்கிற நிலைமையில நாக்கு வெளியில இழுத்து நாக்கு அறுக்கப்படுகிறது, காதுகள் அறுக்கப்படுகிறது. மேலானவர்களே, இறைச்சி கடையில சண்டை தூக்கி வச்சு எறும்புல இருந்து சதையை கலற்றது போல உடம்புல இருந்து சதை சீவி எடுக்கப்படுகிறது, துடிச்சு துடிச்சு அவர்கள் ஷஹாதத்தை அடைகிறாங்க. இந்த பயங்கரமான ஷஹாதத்துடைய செய்தி அவங்க தாயிடத்துல போய் சொல்லப்படுகிறது, உங்க மகனுக்கு இந்த முறையில ஷஹாதத்து கிடைத்தது என்ற செய்தி கிடைத்ததும் அந்த தாய் என்ன பதில் சொன்னா, மேலானவர்களே, எவ்வளவு பெரிய சிரமமான முறையில, கஷ்டமான முறையில, கேட்கிறதுக்கு கூட விருப்பம் இல்லாத முறையில் அவர்கள் சித்திரவதை செய்து சஹீதாக ஆக்கப்படுறாங்கன்னா, இந்த செய்தியை கேட்ட தாய் சொன்னா, இந்த நாளை எதிர்பார்த்துத்தான் நான் என் பிள்ளைக்கு பால் குடிப்பாட்டினேன்னு சொன்னான். அல்லாஹு அக்பர் அல்லாஹ். என் புள்ள பிறந்து வளர்ந்து அது வயசான நேரத்துல அது அல்லாஹுடைய பாதையில போய் உலகத்துல இஸ்லாம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்யப்படணும் செய்யணும் என்கிறதுக்காகத்தான் நான் என் பிள்ளைக்கு பால் குடிப்பாட்டினேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு பிள்ளைங்களை பெற்றெடுத்தாங்க. என்ன புள்ள உலகத்துல இஸ்லாத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உயிர் கொடுக்கணும் என்கிறதுக்காக வேண்டி பிள்ளைங்களை பெற்றெடுத்தான். இன்னைக்கு நாங்க எதுக்கு இங்க பெற்றெடுக்கிறோம்? எங்களோட யோசனை என்ன? எத்தனை பேரை இன்னைக்கு பாசில இருந்து ஹக்கின் பக்கம் எடுத்திருக்கிறோம்? எவ்வளவு பொறுப்பு, அந்த பொறுப்பை நாம நிறைவேற்றி இருக்கிறோம். மேலானவர்களை இப்ப ரெண்டு பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது. ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் சஹாபா வந்தவங்க பக்கா அடுத்தவங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுல கொஞ்சம் பலகீனமாக தான் இவங்களையும் கவனிச்சுக்குவாங்க. ஆனா மெயின் டியூட்டி முஸ்லீம் அல்லாதவங்களை எடுக்கிறது தான். இப்ப எங்களுக்கு எப்படி என்ன முஸ்லீம் அல்லாதவங்களோட பொறுப்பு தலைக்கு மேல இருக்குது. அது போல எங்க முஸ்லிம்களே இன்னைக்கு பெரிய வீழ்ச்சி. முஸ்லிம்களே இன்னைக்கு மார்க்கத்தை விட்டு வெளியிட போற நிலைமை போயிட்டாங்க. ஏராளமாக ஒன்னிரல்ல ஆயிரக்கணக்கான களிமா சொன்ன பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள் இன்னைக்கு எங்கட நாட்டுல பாசில்ல சிறுக்குல குபூர்ல போய் கொண்டிருக்கிறான் போயிருக்கிறான் ஒன்னிரல்ல ஏராளமாக அயாத்தோடு இருக்கிறாங்க. ஒருத்தர் சந்திச்சவன் போய் அநேகமாக எங்களை விட ஒரு அஞ்சாறு வருஷம் மேல மூப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இலங்கையில பழைய பிரபல்யமான ஒரு மதரசாவில் ஓதினவர். அப்படின்னா தப்சீர்களை எல்லாம் பிறட்டி இருக்கிறாரு. எட்டு பாஷைகள் தெரியும் அவருக்கு. எட்டு பாஷைகள் தெரியும். கெஸ்ட்ல போய் அவங்களை சந்திப்பாங்கன்னா போவாங்க. ஆனா சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. அவ்வளவு பிஸி அவர். எட்டு பாஷத்திலையும் கிளாஸ் நடத்துறாரு. எல்லா மக்களும் பிள்ளைங்க வராங்க பாஷைகளை படிக்கிறதுக்கு. அல்லாவுடைய கிருபில நாங்க ஒரு மூணு நாள் ஜமாத்து போனோம். எங்களை கஸ்தில் அனுப்பினாங்க. அன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. பிள்ளைங்க வரல கிளாஸுக்கு. அவர் மட்டும் உட்கார்ந்துட்டு நாங்க போய் பேசிக்கிட்டு இருந்தோம் அவரோட. அவர் எனக்கிட்ட சொல்றாரு, நீங்க எலும்பி போகக்குள்ள என்ன முறுத்தஞ்சன்னு சொல்லிட்டு போவீங்க. அப்ப அப்படி செய்தி போறதுக்கு முதல்ல எனக்கு கிடைச்சது. சஃபா மர்வா கல்லுக்கு மேல உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் ஜிக்ர் செய்து கொண்டா செய்து கொண்டிருந்தால் எனக்கு கிடைக்காத நிம்மதி இந்த பண்டையில உள்ள கல்லுக்கு மேல போய் பாவனா பண்ணினா எனக்கு கிடைக்குதுன்னு சொல்றேன். இன்னொரு ஜனாதாவுக்கு போனோம், கூட்டிக்கிட்டு போனாங்க. அதுக்கு முதல்ல எனக்கு செய்தி கிடைச்சது முர்சத்து மதம் மாறிட்டாருன்னு. கூட்டிக்கிட்டு போறாங்க, வாகனத்துல ஏத்திக்கிட்டு தான் சொன்னாங்க இங்கதான் போறோம். சரி போம், வந்ததுக்காக போய் பார்த்துட்டு வருவோம். ஆனா அவர் மதம் மாறினவர். அவருக்கு எந்த கடமையும் எங்களால செய்ய முடியாது. எங்க ஜனா எங்க கபிரிஸ்தான் அவர் அடக்க முடியாது. வந்ததுக்காக போய் பாப்போம்னு சொல்லி போனோம். போய் வாகனத்துல இறங்குறோம். சுப்பைய நிவன் செப்பல்ல பேவான் அடிச்சிருக்கிறான். மேல வீட்டுக்கு போனோம். அப்படி எம்பம் பண்ணி பெட்டியில வச்சு கோட் டை எல்லாம் அடிச்சு பூவெல்லாம் குத்தி அப்படி ஜனாதா வைக்கப்பட்டிருக்கு. மகனோட பேசி போட்டு வந்தோம். நீண்ட நிகழ்ச்சி, சுருக்கமா சொல்றேன். ரமலானுடைய மாதம், அடுத்த நாள் பள்ளியில லுஹருக்கு பிறகு குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்துல ஒரு மூத்த ஒருவர் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருந்தாரு. வளமையில அவரும் இருந்து ஓதுவாரு. ஓதி முடிஞ்சு இப்ப அவரோட கதைச்சு கொண்டிருக்கிறது. அவர் அரபி வாசகங்களை உபயோகம் செஞ்சார். நான் கேட்டேன், நீங்க எங்கேயாவது வெளிநாடுகள்ல வேலை பார்த்தீங்கன்னா ஏன் எப்படி உங்களுக்கு இந்த அரபி வார்த்தைகள் வருவது? சொன்னாரு, நேற்று செத்து போனானே அவன் என் தம்பி, சுப்பையா என்கிற பேர்ல போறான் என் தம்பி. நானும் அவனும் இந்தியாவில் ஒரு மதரசாவில் ஓதினோம். மஹல்லி வரையில ஓதினோம். மஹல்லி வரையில ஓதினோம். சுப்பையா என்கிற பேர்ல எம்பம் பண்ணி பொட்டியில போறாரு. நெகத்தை பார்த்து கொண்டு போ. இது போல சொல்லிக்கிட்டு போனா மேலானவர்கள், எங்களை சமூகம் இலங்கையில வெளிநாட்டுடைய செய்திகள் இல்ல, ஆயிரக்கணக்கில் இஸ்லாத்து விட்டு போனவங்க இருக்கலாம். நாங்க பத்து பேர் வாரத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு எங்கட வேலை திறமை நாங்க பெருமை இதுவும் இல்லாம ஆயிரக்கணக்கில். இது போல இப்ப சொல்லிக்கிட்டு போனேன்னா அப்படியே வரும். ஆயிரக்கணக்கில் மார்க்கத்தை படிச்சவங்க போயிருக்கிறாங்கன்னா படிக்காதவங்க எவ்வளவு பேர் போவான்? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உழைப்பு, மேலானவருடைய இமாம் புகாரி என்று சொல்லி சில நேரங்களை சொல்றது நானும் கேட்டிருக்கிறேன். உழைப்பு விடுபட்டதனால அந்த ஊர்கள் இன்னைக்கு என்ன நிலைமை அப்படி என்று சொல்லுவாங்க மேலானவர்களே. இங்க இஸ்லாம் ஓரளவு உருவாகி இருக்குது. உழைப்பு இல்லாம போகல என்ன, உழைப்பு நடந்து கொண்டும் இப்படியான மாற்றம். ஒரு பெரிய தேவை இருக்குது இன்னைக்கு எங்களோட நாட்டுல, உழைப்புடைய தேவை. அதனால மேலானவர்களே, எங்கட உடல் பொருள் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது இதற்காக வேண்டித்தான். இது அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணமாக ஆக வேண்டும். அல்லாஹ் தாலா உலகத்துல எங்களை இந்த கொஞ்ச காலத்துக்கு அனுப்பினரியே, அதுல குறிப்பாக முஸ்லிம்களா அல்லாஹ் நம்மளை படைச்சு அனுப்பின இந்த ஒரு பெரிய ஒரு டியூட்டி நீங்க செய்யணும். நான் வணங்கப்பட வேண்டும் என்கிறதுக்காக உங்களோட உடல் பொருள் இந்த பூமியில செலவழிக்கப்பட வேண்டும். நான் உங்களுக்கு நியமத்துகளை செஞ்சிருக்கிறேன், நிறைய சொத்து செல்வங்களை தருகிறேன், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே மேலானவர்களே, உண்மையான கவலை உள்ளவர்களாக நாம் அதனால இப்ப அடிக்கடி சொல்லி அனுப்புறாங்க. பெரிய டெல்லி நிஜாமுத்தீன்ல இருந்து அதே போல ரயில்ல இருந்து சொல்லி அனுப்புறாங்க. நாங்க ஒரு 25-30 வருஷத்துக்கு முதல் அங்கிருந்து வரும்பொழுது அப்துல் ஆசாம் 2-3 தடவை எனக்கிட்ட சொன்னாங்க, நீங்க போறீங்க உங்களோட நாட்டுக்கு, நீங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டுல நீங்க இருக்கிறீங்க, சிறுபான்மை முஸ்லீம்கள், நீங்க போய் அவங்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தாவத்து கொடுக்கறதுக்கு இன்னும் எங்களுக்கு மஷூரா தரப்பட இல்லை, ஆனாலும் இலங்கையில உள்ளவங்கள்ட்ட நீங்க போய் சொல்லுங்க, முஸ்லீம் அல்லாதவருடைய இரக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்ய சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட இரக்கத்தை உங்களோட மனசுல வச்சுக்கொள்ளு. அதனால இவங்களை வெட்டணும் கொத்தணும் கொலை பண்ணணும் என்கிறதல்ல, இவங்களுக்கு இது கிடைக்கணுமே என்கிற எண்ணத்துல நாங்க பாடுபடணும். மேலானவர்களே, அபு ஜஹலத்துல போய் எத்தனை தடவை போனாங்க நபி அவர்கள், அபு லஹபுரத்துல எத்தனை தடவை போனாங்க, எவ்வளவு சிரமங்கள் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டும் மறுபடியும் போறாங்கன்னா, உனக்கு இஸ்லாம் இல்லாம போயிட்டாயா, அங்க போய் நீ தாங்க முடியாது, எனக்கு நீ ஒரு அடி அடித்தாலும் பரவாயில்லை, நான் சொல்றதை நீ ஏற்றுக்கோன்னு சொல்லி கால கையை பிடிச்சு அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க மேல வச்சு இறக்கத்தின் காரணம். இது போல அந்த அடுத்த மக்கள் மேல இறக்கம் உள்ளவர்களாக நாம இந்த உழைப்ப நம்முடைய உழைப்பென்று செயல்படுவோமேயான். மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா இதற்கு கொடுக்கிற வெகுமதிகள், இதற்கு கொடுக்கக்கூடிய லாபங்களை உலகத்துல நாம எங்கட கண்ணால பார்ப்போமேயானால் இந்த உள்ளம் வெடிச்சு மௌத்தா பேசிடுவோம். அப்படியான லாபங்கள் அல்லாஹ் தஆலா இந்த உழைப்பு கண்டு தயார் பண்ணி இருக்கிறான். அதனால மேலானவர், அந்த லாபங்களை எதிர்பார்த்து செயல்படுவது இஹ்லாஸுக்கு மாற்றம் என்கிறதும் இல்லை. அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய பொறுப்போட நம்மளை அனுப்பியிருக்கிறான். இன்னைக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் மேல செய்ய வேண்டிய உழைப்பு, அது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு பாரம் நமக்கு இருக்கிறது. அதே போல முஸ்லிம்கள் ஒரு பெரிய ஒரு தொகை இன்னைக்கு மார்க்கம் இல்லாம இஸ்லாத்துட்டு தூரமாக ஆகிக்கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பால்படுத்தி கொண்டு அல்லாஹ் செய்ய வேணாம் என்ற காரியங்களை ஈடுபட்டு கொண்டு முஸ்லிம்கள் இன்னைக்கு அந்நியர்களால இவங்களை பத்தி அசிங்கமா பேசுற நிலைமைகள் உருவாகிறது. பெரும் பாவங்கள் என்று சொல்லப்படக்கூடியவைகள் சிறுக்கும் இன்னைக்கு முஸ்லிம்கள்ல வந்திருக்கிற மேலானவர்களே, சிறுக்கு செய்தவங்களும் தெரியாம எவ்வளவு பேர் சிறுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறான், இது மார்க்கம் நினைச்சு கொண்டு சிறுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறான். நயவஞ்சகத்தனம் ஏராளமாக இருக்குது இன்னைக்கு. அதே போல பெரும் பாவம் வட்டி சூது விபச்சாரம் கொலை இது போன்றவைகள் இன்னைக்கு முஸ்லிம்கள் அப்படி பரவி கொண்டிருக்கு. ரொம்ப கவலையான செய்திகள். ரொம்ப தூரத்துக்கு போக தேவையில்லை, நம்ம பகுதிக்கு பொறுப்பாக உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள பெரியவங்க போய் நீங்க உட்கார்ந்து கேட்டீங்கன்னா அவங்க எங்கட முஸ்லிம்களோட கடைகளை சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு கேவலமான செய்திகளை சொல்றாங்கன்னா கேட்கறதுக்கு வேதனையாக இருக்குது. என்ன பண்ண போறீங்க நீங்கன்னு சொல்லி கேட்கிறான். அவன் வாயால சொல்றான், இன்னும் கொஞ்ச காலத்துல கூட இஸ்லாம் இல்லாம போயிடுவாங்க நாட்டுல. ஏன்னா அவன் அவ்வளவு மோசமான காரியங்களை பார்க்கிறான். நல்லவங்களை பிடிச்சிக்கிட்டு போய் அவன் விசாரிக்க இல்லை, பிள சேரவங்களை தான் பிடிச்சிக்கிட்டு போறான், பிற சேரவங்களை தான் பார்க்கிறான். அதனால அவர் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறாரு, இஸ்லாமே இல்லாம போயிடும். மேலானவர்களே, அந்த அளவுக்கு பயங்கரமான செய்திகள் இன்னைக்கு கொழும்பு பகுதிகளை நடக்குதுன்னா நாங்க என்ன பண்ணி கொண்டிருக்கோம், என்ன செஞ்சு கொண்டிருக்கோம்? முழு உலகத்துடைய பாசிலுடையவர்களும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நோக்கமாக வச்சு இவங்களை எப்படி இல்லாமலாக்கிறோமோ அதற்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிச்சு கொண்டு பிளான் பண்ணி திட்டம் போட்டு அவங்க பல மாநாடுகளை நடத்தி நடத்தி முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக என்ன, நாங்க இன்னைக்கு ஏதோ ஒரு லாம் ஒண்ணு பத்த வச்சுக்கிட்டு முழு உலகத்துக்கு எப்படிங்க வெளிச்சம் கொடுக்கறதுன்னு நாங்க பார்க்கணும். இந்த லாம்பிலிருந்து நாங்க எல்லோரும் வெளிச்சம் எடுக்கணும். நாங்க சூரியன்களை போல முழு உலகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவங்களாக நாங்க ஒவ்வொருத்தரும் ஆகணும் என்று தான் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். எனவே மேலானவர்களே, எங்க உள்ளத்துல அவங்க மேல, எங்க குடும்பத்தார்கள் மேல, எங்க ஊர்ல உள்ள முஸ்லிம்கள் மேல, முழு உலக மக்கள் மேல ஒரு இறக்கத்தை நாம ஏற்படுத்தி கொண்டு அந்த இறக்கத்தோட எங்கட உடலையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு நாங்க புறப்படணும். அல்லாஹ்வுடைய பாதையில இந்த மக்களுடைய நேர்வழிக்காக வேண்டி நரகத்தொட்டி இவங்க பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறதுக்காக. மேலான ஒரு நாய் நெருப்பு குழியில போய் விழுந்துருச்சுன்னா அந்த நாய் நெருப்புல எரிஞ்சு கொண்டு துடிக்கிறத பார்க்க முடியாம நாங்க பதறி போய் அந்த நாயை வெளியில் எடுத்து வைத்தியமும் செய்வோம். அசிங்கமான ஒரு மிருகம் நஜீஸ், முழு உடம்பும் நஜீஸ், அந்த நாய் மேல இறக்கப்படுறோம். மேலானவர்களே, அசிங்கமான ஒரு படைப்பாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஆனா மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை ரொம்ப சங்கியானவர்களாக படைத்திருக்கிறோம். முஸ்லீம் அல்லாதவர்களையும் தான் அல்லாஹ் சொல்றான், சங்கியானவர்களாக படைத்திருக்கிறோம். இந்த சங்கியாக படைக்கப்பட்டவங்க இந்த 500 கோடி அதுக்கு மேல கீழே சிறுக்கோட உலகத் தொட்டு போவாங்கன்னா பயங்கரமான நெருப்பின் பக்கம் போறாங்க. துனியாவுடைய நெருப்பு அதுல உளுந்து நாய் துடிக்கிறது நம்மளால பார்த்து கொண்டிருக்க முடியல. இதை விட 70 மடங்கு பயங்கரமான நெருப்பு, நரகத்துடைய நெருப்பு, அதை விடவும் கடுமையானது. அந்த நெருப்பின் பக்கம் இவங்க போய் கொண்டிருக்கிறாங்க. நாம அவங்களை அப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறோம். எங்கட கண்களுக்கு முன்னால தூக்கிட்டு போறாங்க, எரிக்கிறாங்க, புதைக்கிறாங்க. அவங்களை பத்தி நமக்கு எந்த அக்கறையும் இல்லை. மேலாம் நாளைக்கு அல்லாஹ் கேட்டா என்ன பதில் சொல்லு? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நாம எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறோம்? நம்மளோட வியாபாரம் செஞ்சு, நம்மளோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சு கொண்டு எங்க ஊர்ல வசிக்கக்கூடியவங்க நாளை கியாமத்துல நாம ரெண்டு கூட்டமாக பிரிக்கப்படுவோம். ஒண்ணு சுவர்க்கத்துல போறவங்க, இன்னொரு நரகத்துல போறவங்க. நரகத்துல போறதுல உள்ளவங்கல்ல, நாங்க வாழக்கூடிய பகுதியில் உள்ளவர் ஒருத்தர் வந்து முன்னால வந்து சொல்றாரு, யா அல்லாஹ் நீ நீதமானவன், இவங்கல்ல முஸ்லிம்கள் சுவர்க்கத்துக்கு போறாங்க, நாங்கள நரகத்துக்கு போறோம், ஒன்னு நிராகரிச்சதுனால. ஆனா இந்த முஸ்லிம்களை இவர் இன்னாரு இன்னாரு இன்னாரு, இவங்கெல்லாம் எங்கட ஊர்ல எங்களோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சு எங்களோட சாப்பிட்டுக்கிட்டு எங்களோட இருந்தவங்க இவங்க. இவங்க யாரும் ஒரு தடவை சரி நம்ம கிட்ட சொல்ல இல்லை, இப்படி ஒண்ணு இருக்குது. அல்லாஹ் ஒருதன் இருக்கிறான், நாளைக்கு மௌத்துக்கு போற ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த நிலைமைகளை பத்தி நமக்கு இவங்களை யாருமே வந்து சொல்ல சொல்லி இருந்து நாங்க ஏற்றுக்கொள்ள இல்லைன்னா இன்னைக்கு நீ நரகத்துல எங்களை போடுறது சரிதான், நியாயம்தான். இவங்க சுவர்க்கத்துல போகணும், நாங்க நரகத்துல போகணும். ஆனா இவங்க யாருமே நம்ம கிட்ட வந்து சொல்ல இல்ல. இப்ப நீ என்ன செய்வா என்று அல்லாஹ் கிட்ட அந்த மனுஷன் வந்து சொன்னா என்ன நடக்கும்ங்கறத பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணிக்கும். அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டவங்க தான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அந்த மோசமான காரியம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ் ரொம்ப கோபப்பட்டு மலக்குக்கு கட்டளையிட்டான், போங்க இறக்கையில அப்படி அந்த பூமியை தூக்குங்க, மேல கொண்டு போய் அதை அடுத்த புறம் திருப்புங்கன்னு சொன்னான். அந்த பூமியை மேல உயர்த்தப்பட்ட நேரத்தில் அங்குள்ள தேவர்கள் கூவுற சத்தம் அங்குள்ள மலக்குகள் கேட்டான். அந்த அளவு உயரத்துல உயர்த்தி திருப்பி விட்டாங்க. அதுக்கு முதல்ல மலக்கு பூமியில வந்து பார்க்கிறாங்க, இவங்களை தூக்குறதுக்கு முதல்ல ஒரு மனிதன் உட்கார்ந்து வாக செஞ்சு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் கிட்ட திரும்பி போனான், யா அல்லாஹ் நீ அடிக்க சொன்னாய், இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், அவரை முதல்ல புடி என்று சொன்னான் அல்லாஹ். ஆனா அவருக்கு தாவத்துடைய பொறுப்பு இல்லை. அந்த நபிமார்களுடைய உம்மத்துக்கு தாவத்துடைய பொறுப்பு கொடுக்கப்படையில, பொறுப்பு கொடுக்கப்படாமலும் அவரை புடி என்று சொன்னார். இந்த உம்மத்துல நமக்கு அல்லாஹ் தாவத்துடைய உழைப்ப பொறுப்பு கொடுத்தும் நாம் பாராமுகமாக இருக்கிறோம், இதை பத்தி கவனம் இல்லாம இருக்கிறோம். என்ன நடக்கும் மேலானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு உலகத்துல பல இடைஞ்சல்கள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னா, இன்னைக்கு அடுத்த ஊர்ல திருட்டு போனது, அடுத்த ஊர்ல வந்து கள்ள வந்து சூறையாடிக்கிட்டு போனா நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்கிற எந்த கரண்டியும் இல்ல. நாம உஷாராக இருக்கணும். அதே போல மேலானவர்களே, அடுத்தடுத்த நாடுகள்ல ஆபத்துகள் பயங்கரங்கள் நடக்குதான், நாமளும் யோசனை பண்ணும் ஏன் நடக்குது. மேலானவர்கள் எங்களால செய்ய வேண்டிய உழைப்பு செய்யப்பட இல்லைன்னா இவைகள் நடக்குதான். தாமத்துடைய உழைப்பு நீங்க சரியா செய்வீங்கன்னா அவங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல வாக்களிக்கிறான். அந்த ஆயத்தை சொல்லி விளக்கத்தை சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. இந்த உழைப்பு நீங்க செய்யுங்க, உங்களோட டியூட்டியை எடுத்து செய்யுங்க, அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க சிறுபான்மையாக இருக்கலாம், முழு உலகமும் சேர்ந்தும் உங்களுக்கு முன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அவர்கள் நீங்க இந்த உழைப்பை செய்வீங்கன்னா அல்லாஹ்வுடையவர்களாக இருக்கும். அப்படியான ஒரு உழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலானவர்களே. எனவே நாங்க அவங்க மேல இறக்கப்பட்டு, எங்க மேல இறக்கப்பட்டு இந்த உடலையும் பொருளையும் எடுத்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போகணும். எங்களை மனசுல வரணும். எங்களை மனசுல இந்த எண்ணம் வராததுனால அது பாத்தில் உள்ளவர்களுடைய உள்ளத்துல இன்னைக்கு அல்லாஹ் போட்டுட்டான். அவங்க யோசனை பண்றாங்க, அல்லாஹ்வே வணங்கப்படக்கூடிய இடங்கள் அவைகள் தலைவட்டமா ஆக்கப்படணும் என்று அவங்க பிளான் பண்ணி முயற்சி செய்யறாங்க. மேலானவர் நாங்க செய்ய வேண்டிய காரியம், அல்லாஹ் அல்லாதவைகள் வணங்கப்படக்கூடிய எத்தனை ஸ்தானம் இருக்கிறோம் அந்த எல்லா இடங்களும் அல்லாஹுவே வணங்கப்படக்கூடிய இடங்களாக மாற வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் நம்மளை அனுப்பினான், எங்களுக்கு உடல்ல பலத்தை தந்தான், செல்வ வாக்கியங்கள் அல்லாஹ் கொடுத்தான், உலகத்துல பாத்தில் இல்லாமலாக இருந்ததுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அல்லாதவைகள் வணங்கப்படக்கூடிய இடங்கள்ல அல்லாஹ் வணங்கப்படக்கூடிய இடங்களாக மாறும். இதை நாம யோசனை பண்ண இல்ல. எனவே இப்ப அவன் யோசனை பண்றான், முஸ்லிம்கள் வயிற்றுல பிறக்கக்கூடிய பிள்ளைகள் இந்துக்களாக பிறக்கணும் இல்ல வேற மக்களாக பிறக்கணும், அவங்க பிளான் பண்ணி சொல்றான். நாங்க செய்ய வேண்டிய காரியம் மேலான, நாங்க அவங்களோட கோபத்துல செய்யல, அவர்கள் நம்மளோட கோபத்துல செய்யறாங்க, நாம அவங்களோட கோபத்துல நாங்க அவங்க மேல இறக்கத்துல செய்யறோம். அவங்க நரகத்துல போய்விடக் கூடாதுங்கிறதுக்காக செய்யறோம்.
அதனால மேலானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கியங்கள் உடல் பொருளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில முழு உலகத்திலேயும் இஸ்லாம் உருவாகணும் என்ற நோக்கத்துக்கு அல்லாஹ் நம்மளை அனுப்பினானோ அந்த நோக்கம் நிறைவேறணும் என்கிறதுக்காக எங்களை உடலை பொருள் எடுத்துக்கிட்டு புறப்படுவோம் இன்ஷா.